ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி ஃப்ரைடே. திஸ் இஸ் செடில். ஹோப் யூ ஆல் டூயிங் கிரேட். யூ ஆர் லிஸ்னிங் டு தமிழ் எபிக்ஸ் ஃப்ரம் அரவில் ரேடியோ. ரெய்னி சீசன்னாலே ஒரே கஷ்டமாப்பா. கஷ்டப்பட்டு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு கிளம்பி கிளம்பி ஒர்க்கை பார்க்கறதுக்குள்ள ஐயையோன்னு ஆகிடும். கரெக்டா? சரி, இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இன்னைக்கு எதை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன்னா, ரீசன்ட் டேஸில் அதுவும் ரொம்ப ஃபேமஸ், ஏன் ட்ரெண்டுன்னு கூட சொல்லலாம், எதுக்கு எடுத்தாலும் இதை குடிங்க குடிங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, க்ரீன் டீ. இந்த க்ரீன் டீயை யார் எங்கே கண்டுபிடிச்சாங்க, நம்ம நாட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு, க்ரீன் டீயை கண்டுபிடிச்சது சைனாவில் தான். 5000 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பாராமல் கண்டுபிடிச்சது தான் இந்த க்ரீன் டீ. கிமு 2737 ஷெங்குங் அப்படிங்கிற ஒரு மன்னன் காட்டுக்கு வேட்டையாட போயிருக்காரு. அங்கே சுட தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணியை கொதிக்க வைக்கும்போது மேலிருந்து சில இலைகள் அந்த தண்ணியில் விழுந்திருக்கு. அப்புறம் உடனே தண்ணியோட கலரே மாறிடுச்சான். அதை குடித்த அந்த மன்னருக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்திருக்கு. அங்கேருந்து தான் இவனோட வரலாறே ஸ்டார்ட் ஆயிருக்கு. மற்ற டீ இலைகள் மாதிரி க்ரீன் டீ லீவ்ஸை ரொம்ப ப்ராசஸ்லாம் பண்ண தேவையில்லை. அதை பறித்து காய வச்சதும் அதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வெளியே போகாமல் இருக்க அதை வேக வைப்பாங்க, அவ்வளோதான். க்ரீன் டீ ரொம்ப ஈஸியாக செய்யலாம்ல. க்ரீன் டீனாலே பச்சை கலரில் தான் இருக்கும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இது லைட் ப்ரௌன் இல்லாட்டி லைட் எல்லோ கலரில் தான் இருக்கும். க்ரீன் டீயில் அமினோ ஆசிட் எல்தியனைன் இருக்கிறதால இதை குடித்த உடனே நம்மளோட மூடே மாற்றிடும். அப்புறம் எந்த ஒர்க்காக இருந்தாலும் சும்மா தட்டி தூக்கிட வேண்டியது தான். க்ரீன் டீயோட பிக்கஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா, நம்ம பாடியில் இருக்க ஃபேட்டை குறைக்க ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதுக்குன்னு க்ரீன் டீயை குடிக்கணும்னு 4 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு குடிச்சிங்கன்னா, ஐ எம் வெரி சாரி. க்ரீன் டீ குடித்தா நம்ம பாடியில் இருக்க பெரிய பெரிய ப்ராப்ளம் கூட சால்வ் ஆகும்னு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, அதில் பாலிஃபினால் எபிகேலோகேட்டின் 3 கேலட் இருக்கிறதால நம்ம பாடியில் செல் டேமேஜ் அப்புறம் கேன்சர் இதெல்லாம் வராமல் தடுக்குமா. பா, க்ரீன் டீனால் எவ்வளோ பெனிஃபிட்ஸில். உடனே க்ரீன் டீ பாக்கெட்டை 4 வாங்குகிறோம், குடிக்கிறோம். ஓகே மக்களே, இந்த எனர்ஜியோட கதைக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் எபிசோடில் மன்னன் தெய்வமாக வணங்க துடிக்கும் அந்த பெண் யார், அது அவர்களின் கற்பனையா இல்லை உண்மையிலே வாழ்ந்த பெண்ணா அப்படின்னு புலவர்கிட்ட கேட்டார். உடனே சீத்தலை சாத்தனார் ஒரு பெரிய மூச்சு விட்டு அமைதியாக இருந்தார். சில வினாடிகள் சென்று, நிஜம்தான் மன்னா, ரத்தமும் சதயமாக நம்மளிடையே வாழ்ந்த பெண் தான். அவள் பெயர் கண்ணகி. வாழ்க்கையோடு பெரிய போராட்டத்தை நிகழ்த்தியவள். அவளோட வெற்றி மிக வலி மிகுந்தது. மதுரை நகர மக்களிடம் அவள் தான் செய்த சபதத்தை ஜெயித்து காட்டினாள் என்பது உண்மைதான். பெண்கள் அனைவரும் அவளை தெய்வமாக வணங்குவதும் உண்மைதான். ஆனால் இளங்கோடி போன்ற அந்த பெண் இந்த பூ உலக வாழ்க்கையில் கண்டதெல்லாம் ஏமாற்றமும் துன்பங்களும் தான் அப்படின்னு சொன்னார் புலவர். அப்படியா, என்ன சொல்கிறீங்க புலவரே? கண்ணகி வாழ்க்கையுடன் போராடி ஜெயித்தவள்னு தானே சொன்னீங்க, ஆனால் ஏமாற்றம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டார் மன்னன். ஆமாம், அதான் உண்மைன்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியல அவருக்கு. மன்னா, நீங்கள் ஒரு வேளை ஒரு வேற்று பெண் மேலே மோகம் கொண்டு அரசியை முழுவதுமாக மறந்துவிட்டீர்களானால் என்ன ஆகும்? அந்த சூழ்நிலையில் உங்கள் மனைவி எப்படி ஏற்றுக்கொள்வார்னு கேட்டார். அரசருக்கு பக்கோன்னு தூக்கி போட்டுச்சு. என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க அப்படின்னு புலவரை பார்த்து கேட்டார். காரணமாக தான் கேட்கிறேன், சொல்லுங்கன்னு அப்படி ஒரு நிலைமையில் அரசியர் என்ன செய்வார்னு கேட்டார். அதை தாங்கும் சக்தி அவளுக்கு இல்லை. ஒன்று, தன்னைத்தானே மாய்த்து கொள்வாள், இல்லனா துறவரம் மேற்கொள்வாள்னு சொன்னார் மன்னன். இல்லாட்டி தன்னோட சகோதரர் தந்தையார் உதவியுடன் சம்பந்தப்பட்ட பெண்ணை நாட்டை விட்டு விரட்டும் வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு சாத்தனார். ஓட செய்வதென்ன, ஒரேடியாக போகவும் செய்யலான்னு சத்தமாக சிரிச்சாரு மன்னன். அவங்க குடும்பத்தில் எல்லாம் வீரப்பரம்பையில் பிறந்தவங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் கண்ணகி இதில் எதுவுமே செய்யலை. அப்படியா, அப்புறம் என்னதான் செஞ்சாங்க அப்படின்னு ஆர்வமாக கேட்டார் மன்னன். உடனே அந்த இடத்துக்கு ஒரு காவலாளி வந்து, மன்னருக்கு வணக்கம், மலைவாழ் மக்கள் காணிக்கை பொருள்களோடு உங்களை பார்க்க வந்திருக்காங்க, அங்கே வந்த காவலாளி சொன்னார். வர சொல்னு சொல்லிட்டு அவன் போனதும், பார்த்திங்களா சாத்தனாரே, இவங்களை செழிப்பாக வாழ வைக்கிறதே நான் தான், எனக்கு ஏன் காணிக்கை, இது இவங்களோட அறியாமையா, வெகுளித்தனமா, இல்லை லஞ்சமா அப்படின்னு கேட்டார். இதில் எதுவுமே இல்லை, இது அன்புன்னு சொன்னார் புலவர். பிள்ளைகள் சின்ன வயசுலேருந்து பெற்றோர் வளர்க்குறாங்க, அதே அவங்க வளர்ந்ததும் பெற்றோருக்கு அன்பளிப்பு தருவதில்லையா, அதுபோல தான் இதுவும். புலவராச்சே, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க போனார் மன்னன். அங்கே வந்த மலைவாழ் மக்கள் அன்பளிப்பை குவிச்சாங்க. யானை தந்தங்கள், மான் தோள்கள், புலித்தோள்கள், வாசனை பொருள்கள், மிளகு, கரும்பு, பழங்கள்னு இன்னும் நிறைய உணவுப் பொருட்கள்னு இன்னும் என்னென்னவோ கொடுத்தாங்க. மன்னர் எல்லாரையும் வரவேற்றாரு. நான் எதனா உங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்டார். உங்கள் கருணையில் நாங்கள் நல்லாவே இருக்கோம், நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் உங்கள் உதவியை நாடி இல்லை அப்படின்னு சொன்னாங்க மக்களில் ஒருத்தர். உங்களுக்கு சொல்ல எங்களிடம் ஒரு ஆச்சரியமான செய்தி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா, என்ன அதுன்னு கேட்டார் மன்னன். மன்னனும் சாத்தனாரும் எந்த பெண்ணை பற்றி பேசிட்டு இருந்தாங்களோ அந்த கண்ணகியை பற்றி தான் மலைவாழ் மக்கள் சேர மன்னனுக்கு செய்தி சொன்னாங்க. அரசே, காட்டில் வேங்கை மரத்தடியில் ஒரு பெண் இருந்தாள். அவள் பெயர் கண்ணகி. எங்கிருந்து வந்தாலோ யாரோ என்று எங்களுக்கு தெரியவில்லை. பெருந்துன்பம் கொண்டவளாக, ஒற்றை மார்பு கொண்டவளாக இருந்தாள். அவள் துயரத்தை கேட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள் என் குல பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, யார் அவள், இப்போ எங்கே இருக்கிறா அப்படின்னு கேட்டார் மன்னன். அந்த பெண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் வான ஊர்தியில் வந்த தன் கணவன் கூட வானுலகுக்கு போய்விட்டா. அவளை தெய்வமாக வணங்குகிறார்கள் என் குல பெண்கள். இந்த அதிசய தகவலை தெரிவிப்பதற்காகவே நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ நாங்கள் மகிழ்ச்சியாக இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அவங்க போனதும் சந்தேகத்தோட, புலவரே, ஒற்றை மார்புன்னு சொல்கிறாங்க, வானுறுதின்னு சொல்கிறாங்க, வானுலகம்னு சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் நிஜமா, இல்லை இவங்களுக்கு மது குடிக்கிற பழக்கத்தால் வந்த குழப்பமானு கேட்டார் மன்னன். இல்லை அரசே, அவங்க சொன்ன எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொன்னார் சாத்தனார். தொடர்ந்து கண்ணகிக்கு மதுரையில் நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாக சொன்னார். இதை கேட்ட செங்குட்டுவன், பத்தினி தன்மையில் கண்ணகிக்கு கொஞ்சம் கூட குறைவில்லை போலிருக்கே அப்படின்னு கோபெருந்தேவி கிட்ட சொன்னார். இது வரைக்கும் சும்மா இருந்த கோபெருந்தேவி, அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. ஏன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார் சேர மன்னன். அதுக்கு அரசி, கண்ணகி அதை விட பல மடங்கு உயர்ந்தவள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார் மன்னன். கோபெருந்தேவி கணவன் கூட சேர்ந்து உயிரை மாய்த்து கொண்டாள். ஆனால் கண்ணகி கணவனுக்கு ஏற்பட்ட பழிச்சொல்லை நீக்கும் வரை உயிர் துறக்கவில்லை. அநீதி இழுத்தவர்களை தண்டிக்கும் வரை அங்கிருந்து நகரவில்லை. தேவர் உலகத்தில் இருந்து கணவனை அழைத்தாள் அவள் அப்படின்னு இன்னும் பல பெருமைகள் கொண்டவள் அவள். அவள் வழிபாட்டுக்குரியவள். அவளுக்கு கோவில் எழுப்புவது நமக்கு பெருமிதமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொன்னாங்க கோபெருந்தேவி. கண்ணகிக்கு கோவில் எழுப்பும் எண்ணம் எனக்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு செங்குட்டுவ மன்னன். ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, கண்ணகிக்கு கோவில் கட்டினாங்களா இல்லையா, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துக்கிட்டே இருக்கு. அச்சோ, இந்த ப்ரோக்ராமை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, கவலையே வேண்டாம். அரவல் ரேடியோ வெப்சைட்டில் தமிழ் எபிக்ஸ்னு என்னோடய பாட்காஸ்ட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்னோடய எல்லா எபிசோட்ஸும் அங்கே கேட்டு என்ஜாய் பண்ணலாம். எப்போவுமே சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, கூட இருக்கவங்கள ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. இதோட கடையை முட்டு கிளம்புறது நான் உங்கள் எழில். டடா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.